கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 24.
மோகம் நல்ல அறிவை மயக்குவது, மதம் உலக இன்பங்களே மேலாக மதிக்க செய்வது.
மதம் ஆச்சரியம் என்று பேசுகிற இடங்களில் மதத்தையும் இதுதானோ தெரியவில்லை. மதம் என்றால் உலக இன்பங்கள் தான் மேலான இன்பங்கள் என்று நம்மை நினைக்க செய்வதற்கு பெயர் மதம் என்கிறார்.
ராகம் உலக இன்பங்களில் ஆசையை உண்டாக்குவது.
ராகம் என்பது ஆசை, அந்த இச்சை என்பதற்கு நாங்கள் அங்கே ராகம் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தியிருப்போம். காலம் நியதி கலை வித்தை அராகம் என்பதிலே வருகிற அந்த அராகம் தான் இந்த ராகமும். விருப்பத்தை உருவாக்குவது உலக இன்பத்திலே.
விஷாதம் அனுபவித்த இன்பம் பின்பு கிடையாத பொழுது வருந்துவது வருத்துவது.
இதற்கெல்லாம் ஒரு சொல் இருக்கிறது என்பதே எங்களுக்கு இப்போதான் தெரிகிறது. அதாவது நான் எப்பொழுதும் சொல்றேன், ஒரு இன்பத்தை அனுபவித்து விட்டால் பிறகு அதை நோக்கி மனம் நாக்கை நீட்டிக்கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த சுவை நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா என்று அதை நோக்கி நாக்கை நீட்டுவது என்பது நம்முடைய என்னதான் ஆபத்து வந்தாலும் அனுபவித்த சுகம் திரும்ப திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதிலே எல்லாரும் எல்லா உயிர்களும் ஒருமித்த தன்மையோடு தான் இருக்கின்றன. அப்படி அந்த அனுபவிக்கிற தன்மையை அனுபவித்த இன்பத்தை மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதும் கிடைக்காத போது வருவதும் அது அதன் ஆன்மாவினுடைய ஒரு இயல்பு, ஞானவத்தினுடைய இயல்பு. அதற்கு பெயர் என்ன? அதன் பெயரை சொல்லுங்கள் திருப்பி.
விஷாதம்.
திருப்பி வாசிக்கிறது.
விஷாதம் அனுபவித்த இன்பம் பின்பு கிடையாத போது வருத்துவது. சோஷம் பற்றுள்ளவர்களிலிருந்து நீங்க வேண்டிய காலத்தில் வருந்தி உடம்பை மெலிய செய்வது.
காதலன் காதலியை பிரிந்தால், தாய் பிள்ளையை பிரிந்தால், இப்படி பிரிவுகள் நிகழ்கிற பொழுது உடம்பை மெலிய செய்வதற்கு ஒரு பெயர். இதெல்லாம் இப்படி சொற்கள் இருக்கிறது என்பதே எங்களுக்கு இது படிக்கிறதாலே தான் தெரிய வருகிறது.
வைச்சித்திரியம் ஆன்மா தன்னில் உள்ள குற்றங்களை கடவுளில் ஏற்றி தன்னுடைய பெருமைகளை வியந்து அதிசயக்க செய்வது.
அதாவது குற்றங்களை ஆண்டவனிலே ஏற்றிவிட்டு பெருமைகளை தன்னிலே ஏற்றுக் கொள்வார்கள். மாறி செய்ய வேண்டும். பெருமைகளை இறைவனிலே ஏற்றி குற்றங்களை தன்னிலே ஏற்க வேண்டும். ஆன்மா என்ன செய்யும் என்றால், குற்றங்களை நான் ஏன் இப்படி இதை செய்கிறேன் என்றால் இறைவனை நேற்றுப்படுத்துதலை செய்வான் என்று இறைவனிலே குற்றத்தை ஏற்றிவிட்டு பெருமைகளை தனக்காக்கிக் கொள்வார். இந்த இயல்புக்கு இந்த பெயரை என்கிறார்.
அரிசம் உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது ஆன்மா தனக்கு ஒரு குறையும் இல்லை என நினைக்க செய்வது.
உலக இன்பங்கள் மூழ்கிற பொழுது அது ஒரு அதற்கு சிற்றின்பம் என்று பெயரே வைத்திருக்கிறார்கள். அதை அனுபவிக்கிற பொழுது ஏதோ தனக்கு எந்த குறையும் இல்லை என்று நினைப்பதும் அப்படி நினைக்க பண்ணுவதற்கு இந்த பெயர். பிறகு நினைத்ததை இழந்த கவலைப்படுவது என்று ஒன்று இருக்கிறது. அந்த அப்படி நினைக்கிறபடியால் தான் அந்த கவலை பிறக்கிறது. அப்படி நினைக்க செய்வதற்கு இது பெயர்.
இவற்றுள் ராகமாகிய அவாவே உயிர்களை அதிகமாய் அழைப்பது.
ராகம் என்கின்ற அந்த இச்சை அதுதான் அவா என்று சொல்கிறோம். அதுதான் உலக உயிர்களை பெரும்பாலும் அலைக்கழிக்க செய்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். இந்த அவர்கள் வடமொழி முதலியவையெல்லாம் நன்றாக படித்தபடியால் இந்த பெயர்கள் எங்கேயோ நூல்களில் அவர்களுடைய கண்ணுக்காகப்பட்டு விளக்கத்தோடு படித்து நினைப்பு வைத்து சொல்கிறார்கள்.
அவா வெள்ள கல்வனேனை என மணிவாசக பெருமானாரும் அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து என திருவள்ளுவ நாயனாரும் பாடி அருளினார்.
திருவள்ளுவ நாயனார், நாம திருவள்ளுவருக்கு திருநிறையே அழிச்சிட்டோம். அவர்களாலே அப்படிதான் சொல்ல முடியுது. திருவள்ளுவருக்கு திருவுரையாது வள்ளுவ கடவுளார்ன்றுதான் எழுதுவார். பழைய காலத்தில் வள்ளுவ கடவுளார் எழுதினால் அடிக்க வருவார்கள். திருவள்ளுவ நாயனாரும் திருவாசக நாயனாரும் தான் எல்லாவற்றுக்கும் தத்துவத்திலே மேற்கோள். இந்த ரெண்டு பேர், அதாவது அவா வல்ல கல்வனேனை என்று திருவாசகத்தில் ஒருவர், அவா வெள்ளம்போல் வருகிறதாம், அப்படியே இருக்கின்ற கல்வன் என்று தன்னைத்தானே சுட்டிக் கொடுக்கிறார். அதுபோல திருக்குறள்லையும் ஒரு குறளை எடுத்து காட்டுகிறார். இந்த குறளை சொல்லுங்கள்.
அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து.
தவறாமல் பிறப்பை தருகிற வித்தாக இருக்கிறது தான் அவா என்று திருவள்ளுவர் அதை ரொம்ப சுருக்கமாக அவரும் சொல்லிவிட்டு போகிறார் என்று எடுத்து காட்டுகிறார்.
அவா வெள்ள கல்வனேனை திருவாசகம் திருச்சதகம் என மணிவாசக பெருமானாரும் அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவாவ பிறப்பீனும் வித்து என திருவள்ளுவ நாயனாரும் பாடியருளினார். ஆணவம் அணுவாக்குவது, அணு மிகச் சிறிய பொருள். ஆன்மாவின்
பெயர் ஏன் வந்தது என்று விளக்கம் சொல்லுகிறார். ஆணவம் என்ற பெயர் ஏன் வந்தது என்று பெயர் சொல்லுகிறார் என்றால், விரிந்து கிடக்கிற பொருளை அணுவளவாக சுருக்கி விடுகிற காரணத்தினால் அதற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது. அந்த ஆணவம் என்ற பெயர் அணுவாக்குவது. ஆணவம் என்ற பெயருக்கு விளக்கம் அணுவாக்குவது, பெருந்திய பொருளை சின்னதாக செய்துவிடும். அதற்கு விளக்கம் மேலும் சொல்ல போகிறார்.
ஆணவம் அணுவாக்குவது, அணு மிகச்சிறிய பொருள். ஆன்மாவின் சர்வஜ்ஞத்துவத்தை தடுத்து அதன் அறிவை அணுவாக்குவதனால் ஆணவம் எனப்படுகிறது.
ஆன்மாவுக்கு இரண்டு, இறைவனுக்கு இரண்டு குணங்கள் சொல்வோம், சர்வஜ்ஞத்துவம் சர்வக்ருத்துவம் என்று ரெண்டு. அதாவது எல்லாவற்றையும் அறிதல், எல்லாவற்றையும் செய்தல். இந்த இரண்டு தன்மையும் ஆன்மாவுக்கும் உண்டு. உண்மையிலே இருக்க வேண்டும் என்றால் அது இறைவனை சாருகிற பொழுது இறைவனாகவே ஆகிறதல்லவா? நாம் முத்தி நிலையிலே ஆன்மா இறைவனை சாருகிற பொழுது தான் வேறு என்று இல்லாமல் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகிறது. இரண்டரை கலக்கிறது என்றாலே இறைவனுடைய தன்மை பெறுகிறது. இறைவனுடைய தன்மை பெறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுக்குரிய பண்பெல்லாம் ஆன்மாவும் பெறும் என்று அர்த்தம். ஆகவே அந்த சர்வஜ்ஞம் சர்வக்ருத்துவம் என்ற ரெண்டு குணமும் ஆன்மாவுக்கு உண்டு. இல்லாததை பெற முடியாது. அது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான் இழந்து போய் இருக்கிறது. அது இழப்பதற்கு காரணமானது, அதாவது எல்லாம் அறிவதாகிய அதனுடைய வியாபக அறிவை சுருங்க செய்து வைத்திருப்பது இந்த ஆணவம் என்றார். அதனாலேதான் அதற்கு ஆணவம் என்று பெயர். அணுவளவாக அது விரிந்து கிடக்கிறது. எல்லா இடமும் விரிந்து கிடப்பதாக கிடந்திருக்க வேண்டிய ஆன்மாவினுடைய அறிவை மிக அணுவளவாக சுருக்கிவிட்ட காரணத்தினாலே அதற்கு ஆணவம் என்று பெயர் என்கிறார். அதை திருப்பி வாசிச்சுட்டு
ஆணவம் அணுவாக்குவது, அணு மிகச்சிறிய பொருள். ஆன்மாவின் சர்வஜ்ஞத்துவத்தை தடுத்து அதன் அறிவை அணுவாக்குவதனால் ஆணவம் எனப்படுகிறது. இதோட இந்த குரல் முடியுதுங்க. அடுத்த குரல் போயிட்டுமாங்க?
போயிடலாம்.
குரல் 23. ஆணவம் இருளில் கொடியது.
ரெண்டு விவரம் படித்திருக்கிறோம். ஆணவம் பற்றி ரெண்டு குறளிலே ரெண்டு விவரம் சொல்லிவிட்டார். முதல் குறளிலே ஆணவம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று நிறுவுகிறார். இரண்டாவது குறளிலே அந்த ஆணவத்தினுடைய தன்மை என்ன செய்கிறது என்பதை நமக்கு விளக்கம் செய்தார். இனி மூன்றாவதிலே ஆணவத்தினுடைய, இரண்டாவது குறளிலே ஆணவம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அனுமானத்தால் தீர்மானித்தார். இப்பொழுது ஆணவத்தினுடைய ஆணவம் இருளை விட கொடியது என்ற செய்தியை சொல்ல போகிறார். இருளுக்கு ஒப்பாக ஆணவம் பேசப்பட்டது. இருள் எப்படி எல்லா பொருளையும் ஒன்றாக ஆக்கிவிடுகிறதோ அதுபோல ஆணவமும் முப்பொருளையும் மறைத்து ஒன்றாக ஆக்கிவிடுகிறது என்பதை முன்னிலே ஆனால் சொன்னார். இப்போ அப்ப இருளும் ஆணவமும் ஒன்றா என்ற கேள்விக்கு இல்லை, இருள் ஆணவம் இருளை விட கொடியது என்பதை இந்த குறளிலே விளங்கப்படுத்த போகிறார்.
ஒரு பொருளும் காட்டாது.
நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்வது, இந்த தத்துவ படிப்பு படிக்கிற பொழுது வர்ற சிக்கல் பல இடங்களிலே மிக ஆழமாக இறங்குவோம். பல இடங்களிலே நாங்கள் இப்போ அவத்தைகள் படிக்கிற பொழுது, இப்படி புதுச் செய்திகள் படிக்கிற பொழுது ஆழம் என்பது எங்களுடைய அறிவுக்கு அது ரொம்ப வியப்பான ஆழத்துக்கு போவோம். அப்படி ஆழமான படிப்பு படித்து கொண்டிருந்த பிறகு மேலோட்டமாக சில குறள்களை படிக்கிற பொழுது என்ன இப்படித்தானா, இது இவ்வளவு தானா என்கிற மாதிரி மனதுக்கு ஒரு சலிப்பு வரும். நான் 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 உணர்ந்ததை சொல்லுகிறது. இந்த படிப்புகளை ரொம்ப படித்து விட்டால் பிறகு மற்ற நூல்கள் படிப்பதிலே மனம் ஈடுபடவே செய்யாது. ஏனென்றால் புத்திக்கு வேலை இல்லையா என்ற உடனே அதிலே ஒரு நாட்டம் குறைந்துவிடும். இங்கே நாங்கள் இப்பொழுது படிக்கிறது பல மேலோட்டமான விஷயமும் படிக்கிறபடியால் வேகமாக கடந்து கொண்டு போகிறோம். ஆழமான விஷயங்கள் வருகிற பொழுது மட்டும் நாம் அதிலே ஆழமாக நின்று ஆராயலாம். இப்பொழுது ஆணவம் இருளை விடக்கூடியது என்கிறதை ஒவ்வொரு எப்படி இறைவனை பற்றி சொன்னாரோ பசுவை பற்றி சொன்னாரோ ஆணவத்தை பற்றி மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போகிறார்.
ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது கொண்டு கூட்டும் முறை. இருள் ஒரு பொருளும் காட்டாது உருவம் காட்டும், இது இரு பொருளும் காட்டாது. பதமுறை
எவ்வளவு கொடியது, ஆணவம் எவ்வளவு கொடியது என்பதை சொல்லுகிறார். இருளில் மற்ற பொருள்களை காட்டாமல் விடவே நாம் அதிலே போய் மோதிக்கொள்கிறோம். நிலத்தோடு மோதுகிறோம், கிணற்றிலே விழுகிறோம், பாம்பு கிடைக்கிறோம். இருள் ஆனால் இருள் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. ஆகவே நாம் நினைத்தால் இயங்காமல் ஒரு இடத்திலே இருள் வந்து விட்டது என்றால் இயங்காமல் ஒரு இடத்திலே நின்று விட்டால் அதனாலே வருகிற ஆபத்திலே இருந்து தப்பி விடலாம். இருள் வந்து விட்டது நமக்கு தெரிகிறது, தெரியும். ஆனால் இந்த ஆணவம் இருள் கடது மற்ற பொருளை மறைக்குமே தவிர தன்னை மறைக்காது, தன்னை நமக்கு காட்டும். இந்த ஆணவம் எவ்வளவு கொடியது என்றதுக்கு சொல்லுகிறார், அது மற்ற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது. ஆணவம் எங்களை பற்றி இருக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியாது. பற்றி இருப்பது தெரிந்தால் பெரும்பாலும் தப்பி விடுவோம். பற்றி இருக்கிறதையே தெரியாமல் பண்ணுகிற விஷயம் என்பதைத்தான் இந்த குறிலே ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லுகிறார். ஒரு பொருளும் காட்டாத இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது தன்னையும் காட்டாது, பற்றி இருக்கிற பொருள்களையும் காட்டாமல் செய்யும் என்பதை இந்த குறளிலே சொல்லுகிறார். வாசி
பதவுரை. இருள் இருளானது ஒரு பொருளும் காட்டாது, மற்றைய பொருள்களை காட்டாது, ஆயினும் உருவம் காட்டும், தன்னுடைய உருவத்தை காட்டும். இது இந்த ஆணவமானது இரு பொருளும் காட்டாது, பிற பொருள்களையும் தன்னையும் மறைக்கின்றது. அதாவது ஆதலால் இது இருளினும் கொடியது. உரை குறிப்பு. இருள் தன்னுடைய உருவத்தை காட்டுதலினாலே இருள் உள்ள போது விளக்கோடு போவார்கள், விளக்கு இல்லையாயின் அவதானமாக போவார்கள். ஆதலால் இருளினால் துன்பமடைவோர் மிகச்சிலர். ஆனால் இருளானது தன்னை காட்டாது நிற்றலால் ஆன்மாக்கள் அதனுடைய வஞ்சனையை உணராமல் ஒவ்வொரு நிமிஷமும் அதனால் மயக்கமுற்று அதனுடைய வலையில் சிக்கி வருந்துகின்றன. ஒருவன் கொடிய கொலைத்தொழிலை செய்யும் போது அதை சரியான செயல் என்றே நினைத்து செய்கிறான். கைக்கூலி வாங்குகிறவன் தன்னுடைய செயல் மிகச் சாதுரியமானது என்று நினைத்து அந்த தீய தொழிலை செய்கிறான். புலால் உண்ணல் தீய செயல் அன்று, தீய செயல் என்று உணர்ந்தவர்களும் அகுது எப்படியாயினும் ஆகுக நாம் உண்போம் என்று சொல்லக்கூடியதாகிய புலாலிலே பேராசை உண்டாகின்றது. இப்படியே தீய செயல்களை நல்லவை போல் காட்டி தன்னை மறைத்து அடுத்து கெடுக்கும் குணமே ஆணவத்தில் உள்ள பெரும் பொல்லாங்காம்.
இருள் வந்துவிட்டது என்பது நமக்கு தெரிகிறது. அப்படி தெரிகிற பொழுது ஒரு டோர்ச் லைட்டோ ஒரு விளக்கோ கொண்டு நாம் மெல்ல மெல்ல அதிலே நகர முடிகிறது. அப்போ அப்படி இல்லை என்றால் கவனமாவதாவது இருக்க முடிகிறது. இருள் அடுத்த அடியை தூக்கி வைக்கிற பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த பாதுகாப்பு உணர்ச்சியாவது நமக்கு வருகிறது. அதில் நீங்கள் கவனிப்பீர்கள், உங்கள் ஊரிலே இந்த அவதானம் என்ற சொல் இப்பொழுது பிரயோகத்தில் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் கவனம் என்ற சொல்லை அதற்கு பயன்படுத்துகிறீர்கள். நான் அவதானம் என்று சொல்லி எனக்கு அப்படியே பெயர் கூட வைத்தார்கள். ஆனால் அவதானம் என்கிற சொல் தான் அந்த காலத்திலே பிரயோகத்திலே இருந்தது. தசாவதானம், சதாவதானம் என்று அந்த பெயர்களை தான் வைத்திருந்தார்கள். அவதானம் என்பதற்குத்தான் இப்பொழுது கவனம் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள். எங்கள் ஊர் பழக்கத்தின்படி அவர் அவதானமாகவாவது இருப்பார்கள் என்று எழுதுகிறார். அதாவது இருள் வந்து விட்டது என்று தெரிந்தால் அதிலே நாம் நடமாடுகிற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அங்கே முட்டிக்கொள்வோம், இங்கே முட்டிக்கொள்வோம் என்று கவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு துணை தேடலாம். அது இருள் தெரிகிறபடியால் இவையெல்லாம் செய்கிறான். ஆணவம் தெரியாது, ஆணவம் வந்தது தெரியாதபடியால் அதற்கு துணைந்திடவும் வாய்ப்பில்லை, கவனமாக இருக்கவும் வாய்ப்பில்லை. இதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார்.
இருள் தன்னுடைய உருவத்தை காட்டுதலினாலே இருள் உள்ள போது விளக்கோடு போவார்கள், விளக்கில்லையாயின் அவதானமாக போவார்கள். ஆதலால் இருளினால் துன்பமடைவோர் மிகச் சிலர். ஆணவ இருளானது தன்னை காட்டாது நிற்றலால் ஆன்மாக்கள் அதனுடைய வஞ்சனையை உணராமல் ஒவ்வொரு நிமிஷமும் அதனால் மயக்கமுற்று அதனுடைய வலையில் சிக்கி வருந்துகின்றன. ஒருவன் கொடிய கொலைத்துள்ளை செய்யும் போது அதை சரியான செயல் என்று நினைத்து செய்கிறான்.
அவனுக்கு அது சரியாகத்தான் தெரிகிறது. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் படிக்கிற பொழுது இவ்வளவு கொடூரமான கொலைகள் எல்லாம் செய்கிறார்கள். பெற்றதாய் பிள்ளையை கொள்கிறாள், கணவனை மனைவி கொள்கிறாள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் அந்த நேரம் அவர்களுக்கு அந்த ஆணவ மறைப்பு நிகழ்கிறது. அவர்களுக்கு தர்மம் அறம் இவை கருணை என்பது ஒன்றும் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த ஆணவ மறைப்பு. இது ஆணவம் மறைக்கிறது என்று தெரிந்தால் தப்ப வாய்ப்பு இருந்திருக்கும். இணைக்கேற்ப அவர்களுக்கு அந்த மறைப்பு வந்து அதை உணரப்பண்ணாதபடியால் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அப்படி ஒரு சில காரியங்களை எடுத்து காட்டுகிறான். அதிலே ஒன்று இந்த கொலை தொழில் செய்கிறவன், அடுத்தது லஞ்சம் வாங்குகிறவன். லஞ்சம் வாங்குகிறவனும் அது ஒரு கட்டித்தனமான செயல் என்று நினைத்து கொண்டுதான் செய்கிறான். பாத்தியா, அவனுக்கு வாங்க தெரியவில்லை, நான் வாங்கிவிட்டேன் என்று ஒரு நினைக்கிறான். ஆனால் அது அப்புறம் என்னாகும் என்று கேட்டால் அவனை விட்டு போகிற பொழுதுதான் அதனுடைய துன்பம் தெரியும். அளக்கொண்டதெல்லாம் அளப்போம் என்றார் திருவள்ளுவர். மற்றவன் அழ நீ வாங்குகிற பொருள் எல்லாம் நீ அழ உன்னை விட்டு போகும். இதெல்லாம் இவ்வளவு தூரம் நம்மை நெறிப்படுத்துகிற குரல்கள். மற்றவனிடம் லஞ்சம் வாங்குகிற பொழுது ஒருவனும் சந்தோஷமாக கொடுக்க போவதில்லை, திட்டி திட்டி தருவான். அவனிடமிருந்து பறித்து நான் அது கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிறதும் அதுவும் ஒன்றுதான். எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவனிடம் இருக்கிற பொருளை நான் பற்றி கொள்கிறேன். அது என்ன ஆகும் என்று கேட்டால் என்னை விட்டு அதே போல போகும். ஒரு நாளும் அது உனக்கு பயன் செய்யாது. திருவள்ளுவர் போன்றவர்கள் சொன்னால் அதிலே சந்தேகப்படுவதற்கே இடம் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். அப்போ அந்த காரியத்தை ஏன் செய்கிறான்? இத்தனை திருக்குறள் படிக்கிறோம், இது படிக்கிறோம், படித்து விட்டு திருக்குறளை பற்றி மேடையில பேசுகிறவனே இதை செய்கிறான். ஏன் செய்கிறான் என்றால் ஆணவம் மறைத்து நிற்கிறது. ஆகவே அவனாலே அதை உணர முடியவில்லை. இது ஒன்று. இன்னொன்று புலால் உண்பதற்கு வருகிறார். ஏன்னா இவருக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நல்ல உதாரணமா எடுத்து காட்டுகிறார். புலால் உண்கிற பொழுது அது ஒரு பாவம், இன்னொரு உயிரை கொண்டு செய்கிறேனே என்கின்ற உணர்வு பெரும்பாலும் வருவதில்லை. அதுக்கு 1008 நியாயங்கள் சொல்லி 1008 காரணங்கள் சொல்லி அதை நாம் சரிப்படுத்துகிறோம். திருவள்ளுவர் அதை ரொம்ப ரெண்டு அதிகாரம் வைக்கிறார். ஒன்று கொல்லாமை என்று ஒரு அதிகாரம், புலால் மறுத்தல் என்று தனி ஒரு அதிகாரம். ஆனால் கொல்லாமைக்குள்ளேயே அது அடங்குறதல்லவா என்றால் அது வேறு இது வேறு என்று பிரித்து புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரமே வைக்கிறார். இன்னொன்றினுடைய உடம்பை வெட்டி உண்டு உன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? இதுதான் திருவள்ளுவருடைய அடிப்படையான கேள்வி. தன்னூன் பெருத்தற்கு தான் பிரிது ஊனுன்பான். ஏன் மாமிசம் சாப்பிடுறாரு? என்னுடைய உடம்பு வளர் உன்னுடைய உடம்பு வளர்ப்பதற்கு இன்னொருடைய உடம்பை நீ அளிக்கிறாய் என்றால் அது அந்த உடம்பை அளிக்கிற பொழுது என்ன வேதனைப்பட்டதோ அந்த வேதனை எல்லாம் உன்னுடம்பிலே விளையும். இது தெரிந்தால் இந்த பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் தெரிவதாக இல்லை. தெரியாமல் இருக்க பண்ணுவதற்கு காரணம் இந்த ஆணவம் மறைப்பு செய்கிறது. அதற்கு நியாயங்கள் சொல்லுகிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
கைகூரி
வாங்கக்கூடிய சிறப்பு நம் சைவத்திலேயும் தமிழிலேயும் பொறுமையாக நாம் என்ன பாவம் செய்தாலும் பொறுமையாக கொஞ்சம் இந்த சைவத்தையும் தமிழையும் படித்து விட்டால் மெல்ல 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 அது நம்மை சுத்தப்படுத்திவிடும். இப்படியே சொல்ல 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 ஒவ்வொரு தரமும் பிரியாணி எடுத்து தட்டிலே வச்ச உடனே அதுல இருக்கிற கோழி துண்டு நம்மை பார்த்து நாளைக்கு உண்காலம் இப்படித்தான் துண்டாகும் என்று சொல்லுகிற மாதிரி கேட்டோடனே தானாக அதை விட்டு வெளியிலே வந்து விடுவோம். இது நம்முடைய மொழியும் சமயமும் நமக்கு செய்கிற பேருதவிகள்.
கைக்கூலி வாங்குகிறவன் தன்னுடைய செயல் மிகச் சாதுரியமானது என்று நினைத்து அந்த தீய தொழிலை செய்கிறான். புலால் உண்ணல் தீய செயல் என்று உணர்ந்தவர்களும் அகுது எப்படியாயினும் ஆகுக நாம் உண்போம் என்று சொல்லக்கூடியதாக புலாலிலே பேராசை உண்டாகிறது. இப்படியே தீய செயல்களை நல்லவை போல காட்டி தன்னை மறைத்து அடுத்து கெடுக்கும் குணமே ஆணவத்தில் உள்ள பெரும் பொல்லாங்காம். அதோட முடியுதுங்க.
ஒரு வெளிச்சம் கொண்டு போய் தப்பி விடலாம், இந்த ஆணவம் பிடித்து இந்த உடைகள் எல்லாம் நடக்கிற பொழுது அதற்கு வெளிச்சம் இல்லை, அதற்குள்ளே போய் அகப்படுகிறோம். இதுதான் ஆணவத்தினுடைய கொடுமை. இதுடைய கொடுமையானது எல்லாவற்றையும் காட்டாமல் விடுவது. இது எல்லாவற்றையும் காட்டாததோடு தன்னையும் காட்டாமல் விடுகிற அளவுக்கு கொடுமையானது என்பதால் இது இருளை விட கொடுமையானது என்று உணர்த்தி
கொள்கிறார். அடுத்த குரல் போறாங்களா? நேரம்
படியுங்க.
குரல் 24. ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது. அன்று அளவி
ஆணவம் பற்றிய அடுத்த செய்தி இருளை விட கொடியது என்று முதல் குரலே சொன்னார். இது எப்போ வந்தது? ஆணவம் என்பது ஆன்மாவிடம் எப்போ வந்து சேர்ந்தது? கொடிய விஷயம் என்று விளங்கிவிட்டது சார். நீங்கள் சொல்றதை பார்த்தால் இந்த பிழைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம் என்றால், இது எப்போ நம்மிடம் வந்து நம்முடைய ஆன்மாவிலே கலந்தது என்ற கேள்வி எழுந்துகிற பொழுது அதற்கு பதில் சொல்கிறார்.
அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்று அளவும் நின்றது இருள். கொண்டு கூட்டும் முறை. அன்று அளவி உள்வொளியோடு ஆவியடை அடங்கி இருள் இன்றளவும் நின்றது. பதவுரை. அன்று அளவி அனாதியே ஆன்மாவோடு உள்ளதாய். உள்வொளியோடு ஆவியடை அடங்கி அவ்வான்மாவுக்கு பிராணனாகிய சிவமும் அதனோடு நிற்க, அந்த சிவத்தை சாராது ஆன்மாவை சார்ந்து இருள் ஆணவமானது இன்றளவும் இன்று வரைக்கும் நின்றது, நீங்காது நின்றது.
படியுங்கள்.
அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்று அளவும் நின்றது இருள். கொண்டு கூட்டும் முறை. அன்று அளவி உள்வொளியோடு ஆவியடை அடங்கி இருள் இன்றளவும் நின்றது. பதவுரை. அன்று அளவி அனாதியே ஆன்மாவோடு உள்ளதாய். உள்வொளியோடு ஆவியடை அடங்கி அவ்வான்மாவுக்கு பிராணனாகிய சிவமும் அதனோடு நிற்க, அந்த சிவத்தை சாராது ஆன்மாவை சார்ந்து இருள் ஆணவமானது இன்றளவும் இன்று வரைக்கும் நின்றது, நீங்காது நின்றது.
மூன்று விஷயங்கள் சொல்லுகிறார். ஒன்று, எப்பொழுது இந்த ஆன்மாவிடம் ஆன்மா ஆணவம் வந்து கலந்தது என்றால் அனாதியே கலந்தது. அனாதி என்ற சொற்கள் எல்லாம் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தத்துவத்தை நிலைநிறுத்துகிற சொற்கள். அனாதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆதி அற்றது, தொடக்கமற்றது என்று அர்த்தம். ஆகவே உண்மையிலே எப்ப வந்து கலந்தது என்று தெரியாது என்பதுதான் பொருள். என்றைக்கு ஆன்மா தோன்றியதோ அன்றைக்கே இது கலந்து இருக்கிறதாம். எப்படி கலந்திருக்கிறது என்றால், ரெண்டு பேர் நம்முடைய உயிரிலே கலந்திருக்கிறார்கள். அது நாம் படித்திருக்கிறோம், ஏற்கனவே படித்திருக்கிறோம் என்றால், ஒன்று சிவமும் கலந்திருக்கிறது எங்கள் உயிர் என்றால், இறைவன் உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான் என்பது நாம் திரும்ப திரும்ப படித்த விஷயம். இறைவன் ஒரு உயிரோடு ஒன்றாய் நிற்பான், உடனாய் நிற்பான், வேறாயும் நிற்பான். அப்போ இந்த உயிர் ரெண்டு பேருக்கு தன்னை இடம் கொடுத்து வைத்திருக்கிறது. ஒன்று இறைவனுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறது, அதே நேரத்திலே ஆணவமும் அதை பற்றி நிற்கிறது. இப்ப என்ன கேள்வி வரும் என்றால், அடிப்படையிலே தர்க்கமாக சிந்திக்கிறவர்கள், உயிரை ஆணவம் பற்றி நிற்கிறது என்றால் உயிரை பற்றி நிற்கிறதாகிய ஆண்டவனையும் பற்றித்தானே நிற்க வேண்டும் என்று கேள்வி வரும். ஆனால் அதைத்தான் இவர் நிறுவுகிறார். இந்த ஆணவம் ஆன்மாவை பற்றி நிற்கிறதே தவிர ஆன்மாவுக்குள் இருக்கிற இறைவனை அதனாலே பற்ற முடியாது. அன்றளவிலே இருந்து பற்றி நிற்கிறது, ஆனால் ஆண்டவனை பற்றாமல் ஆன்மாவை பற்றி மட்டும்தான் பற்றி நிற்கிறது. எப்போ வரையும் பற்றி நிற்கும் என்றால் இன்றைக்கு வரையும் பற்றி நிற்கிறது என்கிறார். சின்ன குரலில் அடிப்படையான மூன்று விஷயங்கள் சொல்லுகிறார். படியுங்கள்.
பதவுரை. அன்று அளவி அனாதியே ஆன்மாவோடு உள்ளதாய் உள் ஒளியோடு ஆவியிடை அடங்கி அவ்வான்மாவுக்கு பிராணனாகிய சிவமும் அதனோடு நிற்க அந்த சிவத்தை சாராது ஆன்மாவை சார்ந்து இருள் ஆணவமான
இந்த வார்த்தை பிரயோகத்தை காணுங்கள். ஆன்மாவுக்கு பிராணனாகிய சிவமும், ஆன்மாதான் நமக்கு பிராணன், அந்த ஆன்மாவுக்காதான் உயிருக்குயிராய் நிற்கிறவன் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் அதுதான். இறைவன் உயிருக்குயிராய் நிற்பான். அந்த உயிருக்கு உயிராய் உள் நிற்கிற இறைவனை இந்த ஆணவத்தால் பெற்ற முடியாது, உயிரை பற்ற முடியும், அப்படி பற்றி நிற்கிறது என்கிறார். திருப்பிப்படி
உள் ஒளியோடு ஆவியிடை அடங்கி அவ்வான்மாவுக்கு பிராணனாகிய சிவமும் அதனோடு நிற்க அந்த சிவத்தை சாராது ஆன்மாவை சார்ந்து இருள் ஆணவமானது இன்றளவும் இன்று வரைக்கும் நின்றது நீங்காது நின்றது. உரைக்குறிப்பு: மாயை கண்மம் ஆகிய மற்றைய மலங்கள் சர்வசங்கார காலத்தில் ஆன்மாவை விட்டு ஒதுங்கி நின்று மகா சிருஷ்டி தொடக்கத்தில் அதை சார்வன. ஆணவமானது சர்வசங்காரத்திலும் ஆன்மாவோடு நிற்பது. ஆகவே அது முத்தி நிலை வரைக்கும் ஆன்மாவினின்றும் நீங்காதது. அது ஆன்மாவோடு நிற்கும் அன்றி ஆன்மாவுக்கு உயிராய் நிற்கும் சிவத்தை பற்றாது.
இந்த விஷயம் இதிலே ஆழமாக சொல்ல, ஆன்மாவை அன்று தொட்டு இன்று வரை பற்றி நிற்கிறது என்பது ஒன்று. அதே நேரத்திலே ஆன்மாவை பற்றி நிற்பதாகிய ஆண்டவனை அது பற்றாது என்பது ஒன்னொன்று. அதிலே இவர் விளக்கம் செய்கிற பொழுது செய்கிறார், மாயை கண்மங்களும் அப்படித்தான் என்று ஏன் கொள்ளக்கூடாது மலம் என்று சொல்லுகிற பொழுது? ஆணவத்துக்கு என்றால் இருள்மலை நிலை என்று சொல்லுகிறபடியால் ஆணவத்தை தான் குறிப்பாக சொல்லுகிறார் என்று நாம் முன்னே படித்து விட்டோம். அது ஏன் கண்மம் மாயையும் அப்படி நம்மோடு சேர்ந்து நிற்காதா என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், சாதாரண நிலையிலே அவையும் நம்மோடு சேர்ந்து நிற்கும். சர்வசங்கார காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது என்று நாங்கள் முன்னே படித்திருக்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒடுக்கி அவையவை ஓய்வு பெற விட்டு விட்டு இறைவன் தானும் ஓய்வு பெற்று நிற்கிற நிலை என்று சொல்லுகிறார்கள். அந்த சர்வசங்கார காலத்திலே மாயை ஆன்மாவை விட்டு விலகி நிற்கும், அது இறைவனை தன்னுடைய இடமாக கொண்டு ஒடுங்கிவிடும். கண்மமும் அந்த நேரத்திலே ஆன்மாவை தொடாமல் நிற்கும் என்கிறார்கள். அது நாங்கள் கண்மம் படிக்கிற பொழுது விவரம் பெறுகிற பொழுது படித்துக் கொள்வோம். ஆகவே மாயை கண்மங்கள் என்ற இரண்டும் கூட சர்வசங்கார காலத்திலே ஆன்மாவை விட்டு விலகிவிடும். ஆனால் ஆணவம் என்பது சர்வசங்கார காலத்திலேயும் உயிரோடு கலந்துதான் நிற்கும். இது அவர் நமக்கு தருகிற ஆன்மா பற்றிய ஆணவம் பற்றிய பொதுச்செய்தி. சர்வசங்கார காலத்திலேயும் ஆணவம் ஆன்மாவை விட்டு விலகுவதில்லை. அப்படி விலகிவிட்டு ஏன் விலகக்கூடாதா என்றால் விலகிவிட்டால் முத்தியாகிவிடும். சர்வசங்கார காலத்திலே மாயை விலகுவது போல கண்மம் விலகுவது போல ஆணவமும் விலகுமாக இருந்தால் ஆணவம் விலகிவிட்ட நிலையிலே இயல்பாக எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைந்துவிடும். ஆகவே சர்வசங்கார காலத்திலேயும் ஆணவம் விலகுவதில்லை என்பதை நாம் நிரூபித்துக் கொள்ள முடிகிறது. ஆணவம் என்கின்ற ஒன்று அப்பொழுதும் இருக்கிறது. அதனாலதான் ஆன்மாக்கள் அப்பப்படியே இருந்துவிட்டு பிறகு திருப்பி மீள தோன்றுகிற பொழுது இந்த கண்ம மாயையோடு பொருந்தி கொள்கின்றன. ஆகவே சர்வசங்கார காலத்திலேயும் கூட ஆன்மாவை இந்த மலங்கள் விடுவ ஆணவம் விடுவதில்லை. ஆனால் இறைவனை பற்ற முடியாமல் ஆன்மாவை பற்றி அது அன்று தொட்டு இன்று வரை நிற்கிறது என்கிறார்.
மாயை கண்மம் ஆகிய மற்றைய மலங்கள் சர்வசங்கார காலத்தில் ஆன்மாவை விட்டு ஒதுங்கி நின்று மகா சிருஷ்டி தொடக்கத்தில் அதை சார்வன. ஆணவமானது சர்வசங்காரத்திலும் ஆன்மாவோடு நிற்பது. ஆகவே அது முத்தினரை வரைக்கும் ஆன்மாவின் நின்றும் நீங்காதது. அது ஆன்மாவோடு நிற்கும் அன்றி ஆன்மாவுக்கு உயிராய் நிற்கும் சிவத்தை பற்றாது.
முத்தினிலேதான் ஆணவம் நீங்குகிறது. அப்போது கூட நீங்குகிறது என்ற வார்த்தை பிரயோகம் தவறு, வழிகட்டு போய் நிற்கிறது. முத்தி நிலையிலேயும் ஆன்மாவை விட்டு ஆணவம் விலகுவதில்லை. முத்தி நிலையிலேயும் ஆணவம் இருக்கும். ஆனால் வருத்த வித்து போல எந்த பயணம் செய்ய முடியாத சக்தியற்ற ஒன்றாக அங்கே நிற்கும் என்று சொல்லுகிறோம். இதுதான் ஆணவம் ஆன்மாவோடு கலக்கிற நிலை. என்றும் அதை விட்டு நீங்காது. என்று வந்ததென்று தெரியாது. பற்றி நிற்கிற பொழுது ஆண்டவனை விட்டு உயிரை மட்டும் பற்றி நிற்கும். இந்த மூன்று விஷயத்தையும் இந்த குரலூடாக நமக்கு சொல்கிறார். அடுத்த குரலை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.